ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
வேண்டுவார் வேண்டுவதே வேண்டாய், நாம தானே வேண்டி இருக்கிறோம். அதனால அங்க வேண்டிய அந்த பெருவாமையை இங்கு வந்து வேண்டினார். நம்முடைய நாயன்மார்கள்னா பிறந்த பிறகும் அதே நிலையில இருந்தார்கள். பிறந்த மொழி வைத்து பின்னெல்லாம் காதல் சொல்றாரு இல்லையா, அற்புதத்தில் வந்த அதில பிறந்தனின் தேவடியே தெரிஞ்சு. ஆகவே பிறந்த பிறகும் அந்த ஐங்குள மயக்கத்தில் ஈடுபடாமல் தான் கருவாயிருக்கும் போது கொண்டிருந்த அந்த பிறவாம எண்ணத்தையே உறுதியாக கொண்டிருந்தால் அதே கடைசி பிறவையாயிரும். ஆனா வந்த உடனே அதை விட்டுதான். இங்க இருக்கக்கூடிய எழுச்சி மிக்க சிந்தனையை நாம வெளியே போனா காத்துக் கொள்வது எவ்வளவு அரிதாக இருக்கின்றது. அதுதான் காரணம். ஆகையினாலே அந்த மாயக்கால் தான் மறைப்பு, அந்த மாயா காரியங்களாகிய சூறாவளி, அந்த மாயா காரியங்களாகிய சூறாவளியினாலே மறைக்கப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு நல்ல அறிவு ஒளிந்து. அப்ப இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா, இவ்வளவு நல்ல சிந்தனையோட இருந்துதான் இப்ப வந்து பிறந்து அந்த நல்ல சிந்தனையை விட்டுருக்கீங்க. ஆனா நல்ல சிந்தனை நல்ல அறிவு ஒளிந்து விட்டதே உங்களுக்கு ஒரு ஏக்கம் வரும். அப்ப அதை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு வரும். அந்த நோக்கில்தான் இதெல்லாம் சொல்றாங்க. ஏதோ சொல்லிட்டு போற மாதிரி சொல்லல. நாமும் இப்படிதான் கருவுக்குள்ள இருந்து பிறவாமை வேண்டியிருக்கிறோம். இப்போ அந்த சிந்தனையே இல்லாம எதை எதாம வேண்டிக் கொண்டிருக்கின்றோமே, அந்த நல்ல அறிவு விட்டு நீங்கி இருக்கின்றோமே, திரும்ப அந்த நல்ல அறிவை நாம் மேற்கொள்ள வேண்டாமா என்ற ஒரு பெரிய ஆதங்கத்தை நம்மிடம் ஏற்படுத்துகின்ற. நல்ல அறிவு ஒளிந்து நன்கு செய்து எல்லை விடா. ஆனா குழந்தையா தானே பிறந்திருக்கு இப்ப தானே, அதனால நல்ல செய்யாது தெரியாது. பிறவாமைங்கிற அந்த எண்ணம், அதுக்கு பிறவாமை வேண்டுங்கிற எண்ணம் மட்டும் அதை விட்டு போயிட்டு உலகத்துக்கு வந்த உடனே. அப்ப அந்த உலகத்தினுடைய மயக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனாலதான் திருவாதவுதர் புராணத்துல சொல்லும்போது சொல்வார், அந்த மணிவாசக பெருமையை ஆட்கொள்வதற்காக தான் மட்டும் வரல, கைலாயத்தில் நம்முடைய கணங்களையும் நமக்கு சீடர்களாக மானிட உறுப்பு கொண்டு சொல்லி வந்திருக்கின்ற போது சுவாமி ஒரு சமயத்துல என்ன பண்ணுவார், நான் வந்து கைலாயத்திலே நம்ம எழுந்தோடி இருப்பேன், இங்க இருந்து மனிதர்கள் போறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு நாள்ல இந்த இடத்துல ஒரு அக்னிக்கு ஒன்றும் அதுல நீங்க வந்து புகுந்து கைலாயத்துக்கு வாங்கன்னு யாரு கைலாயத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த கணங்களை பார்த்து சொல்லுவார். அப்போ அவர்கள் வந்து சுவாமி சொன்னதை அப்படியே கேட்டு அப்ப ஒண்ணும் சொல்லல, அவர்கள் அதுபடியே இருந்தார்கள். அது மாதிரி ஒரு நாள் ஒரு நெருப்பு தோண்டியது, அதுல புகுந்து அவர்கள் வந்து விட்டார்கள். ஞான அக்னி வேற ஒன்றும் இல்ல. அதுக்கப்புறம் கேட்கின்றார்கள், ஏன் இவ்வாறு இந்த முறையில் நீங்கள் வரப்பண்ணீர்கள். சில காலம் உலகத்தில் இருந்தாலும் இந்த உலக மயக்கம் தொற்றிக் கொள்ளும் வாய்ப்பு உள்ளது, தொற்றிக் கொள்ளும் கட்டாயம் இல்ல, அது அவர்களுடைய பக்குவத்தை பொறுத்தது. ஆனா வாய்ப்பு இருக்குது, அது ஒரு ஆபத்தான சூழல். அதனாலதான் உங்களை இந்த மாதிரி வர சொன்ன சுவாமி எங்க விளக்கம் தருகின்றார். அத மாதிரி அந்த உலகத்துல வந்து பிறந்த உடனே பாருங்க, அதுவரை பேணி வந்து அந்த பிறவாமை வேண்டுங்கிற எண்ணம் போயிட்டு இருக்கு. நல்லது செய்யது பகுத்து உணர முடியாத அந்த காலத்துல, அந்த குழந்தை பருவத்துல பசியை அறிவித்து அழிவித்து முத முதல்ல அது வேண்டது அதுதான். பசிக்கு உணவு வேண்டி ஆடு மாறி செய்கின்றார். பசியை அறிவித்து அதை அழிவித்து அழ செய்து உட்காவி சோர தாய் உள்ளடங்கி, தாய் முதல்ல சொல்லணும், தாய் உக்கு, உக்குன்னா அஞ்சி, ஆவி சோர தன்னுடைய உயிரானது சோர்ந்து போகும் படிக்கு குழந்தை அழுது பார்க்கறது தாய்க்கு பொறுக்காது இல்லையா. இந்த அன்புலாம் வந்து தாய்கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும். ஆவி சோர அஞ்சி, அதான் மணிவாசக பெருமானே பெருமான்கிட்ட அனுபவிக்கும் போது எது மாதிரி அனுபவிச்சு, கற்றா மனமன கதறியும் பதறியும் என்று சொல்கிறார், கன்றையின்ற பத்து சொல்கிறார். ஆகவே அந்த தாய்கிற வர்க்கத்துக்கு தான் இந்த மாதிரியான அன்பு எல்லாம் வரும். அதனால தாயானவர் உக்கு அஞ்சி, ஆவி சோர உள் நடுங்கி, உள்ளத்தால் நடுங்கி, மிக்கோங்கு சிந்தை உருக, மிகவும் ஓங்கிய அன்போடு இருக்கின்ற தன்னுடைய சிந்தை உருகும்படியாக, முளையுருகும் செஞ்சு வைப்பால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப. தாயானவர் ஆகா தன் குழந்தைக்கு பசிக்கின்றதே என்று சொல்லி ஏன் அஞ்சி நடுங்கி அந்த குழந்தைக்கு வாழ்வூட்டி வளர்க்க அவ்வாறு வளர்க்க வைக்கின்றார். அப்ப தாய்க்கும் அதை உணர்த்துகின்றார். அந்தந்த பொருள்களில் அந்தந்த தன்மையை வெளிப்படுத்துவது சிவபெருமான் தான். அவர் வெளிப்படுத்தாட்டா அந்தந்த பொருள் உள்ள தன்மை வெளிப்படாது. நிலத்துக்கு உறுதி இருக்கின்றது, நீருக்கென்று சுவை இருக்கின்றது, காற்றுக்கென்று அதனுடைய குணம் இருக்கின்றது. எல்லாத்தையும் வெளிப்படுத்துவர் யாரு? பெருமான் தான். திருண்ட பகுதியில் சொல்றாரு இல்லையா, வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன், பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன், மேதகு காலின் ஊக்கம் கண்டோன். காற்று எப்படி ஊக்கமா விரைந்து வீசுகின்றதுன்னா அந்த பண்பு சுவாமி தான் உள்ள இருந்து வெளிப்படுத்துற. அது மாதிரி தாயன்று என்பதையும் வெளிப்படுத்துவது யாரு? இவர்தான். அதான் அங்க கூலமாக தாயன் என்று நமக்கு தெரிகின்றது, அதுக்குள்ள சூக்குமமாக பெருமானின் அன்பு உள்ளது என்பது அதுக்குதான் சொன்ன இந்த இடத்துல சொல்லிட்டார். ஆக இப்படி வளர்த்து பந்தித்த பாச பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி. பாச பெருங்கயிற்றால் பாசம் என்ன? அந்த குழந்தை பாசம், குழந்தை பாசம், குழந்தைக்கு தாய் பாசம். இந்த அதை சொல்ற அந்த குழந்தை பாசம் தாய் பாசம் என்ற பெருங்கயிற்றாலே பல உயிர்களும் வளர்ந்து வரும்படி உலகத்தை நடத்துகின்றார். பாச பெருங்கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசிக்க வைத்த நிலை நெறி போற்றி. ஆக திரவி தருகின்றார், வினைப்போகங்களை ஊட்டுகின்றார். அப்படி சுருக்கமா தான் எல்லா சாதனங்களையும் சொல்லிட்டு போவாங்க. இந்த சாஸ்திரத்துல தான் இவ்வளவு விளக்கமா, அது கருவில இருந்தே அதை காத்து, கருவில இந்த எண்ணத்தோடு அது இருக்குன்னு சொல்லி திரும்ப அது பிறந்த பிறகும் அதை காத்து, அதை தாய் எப்படி காக்கணுமோ அதுக்கு தாய்க்கு தேவையான உணர்வுகளையும் தந்து இப்படி படிப்படியா வளர்க்கிறார்கள். ஒவ்வொரு நிலையையும் சொல்லி சொல்லி விளக்குற சாஸ்திரம் இது ஒண்ணுதான். மற்ற நூல்களை பாருங்க, அந்த வினைக்கேற்ற பிறகு கொடுப்பார், வினைக்கேற்ற கோபங்கள் கொடுப்பார், இப்படி எல்லாம் தொகுப்பாதான் சொல்லுவாங்க. அதுல இதெல்லாம் அடங்கி இருக்கு. ஆனா இப்படி ஒவ்வொன்னையும் பிரித்து பிரித்து சொல்லும் போது நம்முடைய பிறவியை புரிந்து கொள்ள முடிகிறது. பிறவிக்கு காரணமாகிய அந்த கண்ணை மறைத்த கடிய ஆணவமலம், நம்முடைய கடிய தொழில் தான் புரிந்து கொள்ள முடியுது. இதுல இருந்தெல்லாம் நம்ம விடுவிக்கணும் அப்படின்னு அவர் சிந்திக்கின்ற அந்த கருணை உள்ளத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் அதுக்கு நம்முடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுது. ஆகவே நம்முடைய ஒத்துழைப்பு அதுக்கு பூர்ணமா நாம வழங்கணும் என்ற ஒரு விழிப்புணர்வையும் நமக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி நம்ம பார்த்த பகுதி என்று சொல்லிக்கொண்டு அம்மா அவர்கள் இது ஒன்று
கேட்கிறார்கள்.
இல்ல கருவிலே வராதுன்னு சொல்ல முடியாது, கருவிலே இருக்கும் நிச்சயமா. அதான் நான் சொன்னேன், மற்ற உறவுகளை விட தாய் உறவு எந்த அளவு மேம்பட்டு இருக்குதுன்னா கருவிலேயே தன் குழந்தை மீது நேசம் வைத்து கருவிலேயே வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வல்லமையும் தாய்கிட்ட தான் இருக்குன்னு. அதனால தாய் தாயினுடைய மேன்மையை நான் சொல்லும்போது அதை சொல்லிட்டேன். நான் வந்து அந்த பாசம் வந்து எப்போ அந்த வலுப்பெறுது, ஒருவருக்கு ஒருவர் பாசம், குழந்தைக்கும் அந்த தாயிடத்துல பாசம், தாய்க்கும் குழந்தையத்துல பாசம், அந்த அளவுக்கு ரெண்டும் சேரும் போதுதான் என்ன வலுப்பு இருக்கும். அதனால அந்த நிலையா
இருக்கும்.
ஒவ்வொரு அடிக்கும் இங்க நம்ம விளக்கம் பார்க்க முடியுமான்னு அப்படி தெரியல. அங்க அந்த ஒவ்வொரு மாதத்திலையும் ஏற்படக்கூடிய இடையூறுகள் இருந்து பிழைத்தும் பிழைத்தும் நாரு. அப்போ அது எந்த நோக்கத்தை சொல்லிட்டு இவர் பிழைக்க வைத்திருக்கின்றார் என்பதை இதை படிக்கும் போது நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆமா, இதே நிலையை பற்றி சொல்லக்கூடியதுதான். ஒவ்வொரு மாதத்திலும் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை சொல்லி அதுல இருந்து பிழைத்தும் 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 சொல்லி ஒரு இவர்தான் பிழைக்க வைத்திருக்கின்றார் என்பது அங்க தெரியும். இறந்து வளர்ந்த பிறகு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் அதையும் சொல்றார் போட்டுக்கிறவர். அது ரொம்ப அருமையான பகுதி. ஆமா ஆமா,
அப்ப வந்து அந்த கர்மாவை
ஆமா ஆமா,
அப்ப ஆணவம் கூடிய நிலையில தானே கர்மாக இருக்கிற.
ஆமா ஆமா,
கர்மாக இருக்கிற நிலையில அந்த
ஆணவத்தினுடைய தாக்கத்துக்குள்ளதான இருக்கும். அப்படி இருக்கும் போது அது எப்படி பெருவாமைய வேண்டும் கேக்குறீங்க, அது நல்ல வினாதான். உட்காருங்க. அதாவது அந்த ஆணவத்துடைய சார்போட தான் கருவில் இருக்கும்போது இருந்திருக்குது. இருந்தாலும் அந்த என்னுடைய வலிமை அங்க இருக்கும்போது கொஞ்சம் குன்றி இருக்கின்றது. எப்போ அது மேற்படும்னா அந்த ஆணவ சக்தி மேற்படுவதற்கு ஏற்ற சூழல்கள் சூழல்கள் தவறு செய்வது சொல்றாங்கள. இப்படி ஒரு இந்த நேரத்தில் ஒரு சூழல் ஏற்பட்டது அல்லது நான் செஞ்சிருக்க மாட்டேன் என்று தவறு செய்வதோட ஒவ்வொருவரும் உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அங்க அந்த ஆணவமலத்தினுடைய சக்தியை ரெண்டு விதமா சொல்லுவாங்க. ஒண்ணு என்னன்னா ஆவாரக சக்தி, இது என்னன்னா ஆன்மாவின் அறிவு சிறிதும் விளங்காமல் அதை முழுமையாக மறைப்பது. அதுதான் அனாதி கேவலத்தில் மறைச்சிருந்தது சொன்னோம் இல்லையா, ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தா என்னும் செயல் மாண்ட எங்கு இருக்கும் சொன்ன இடத்துல தன்னுடைய ஆவார சக்தி தான் ஆன்மாவின் அறிவு செயல் சிறிதும் வெளிப்படாம முழுமையா மறைச்சிருக்கு. அதோ ஞாபக சக்தி, அதோனா என்னன்னா கீழே கீழான, அதோ ஞாபகம் கீழான தொழில்களில் ஆன்மாவை செலுத்தக்கூடிய சக்தி. இப்ப விடயங்களில் இச்சரிப்பதே கீழானதுங்க, நாம அதை ரெண்டா பிரிச்சிருக்கோம், அறநெறிப்படி இச்சரிக்கலாம், அறநெறிக்கு மாறா இச்சரிப்பது கீழானதேங்கிறோம். ஆனா ஞான நூல்கள் நிலையில வரும்போது விடயத்து மேல இச்சை வைப்பதே கீழானது, சிவத்தின் மேலதான் இச்சை வைக்கணும் என்று ஞான நூல்கள் சொல்லுங்க. திருமுறை சாஸ்திரங்கள்லாம் அதுதான் ஒரு மனதா சொல்லுங்க. ஆனா அது படிமுறையில் எழுதத்தக்கது, அதனால அது இன்னைக்கே நூலை கேட்டு நாளைக்கே எழுதக்கூடியது இல்லை. அப்போ அந்த இச்சையை விட முடியலன்னா அப்ப நீதி நூல்கள் சொல்லிட்டு இச்சையை விடுவது எல்லாருக்கும் முடியாது, அப்ப அறநெறிப்படி அதை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லு. ஞான நூல்கள் வரும்போது அந்த நூல்கள் நோக்கிறதா நாம பேச முடியும். அப்போ என்ன அப்படின்னா, அப்போ அந்த ஆணவனத்தினுடைய அதோனியாம சக்தி எப்போ வேலை செய்யுது, அவார சக்தி எப்போ வேலை செய்யுது, சரீரமே பெறுவதற்கு முன்பு அந்த ஆணவமானது ஆன்மாவின் அறிவை முற்றிலுமாக மறைத்திருப்பது அவார சக்தி. தனு கரணங்கள் புவனங்கள் எல்லாம் பெற்ற பிறகு அந்த அதில் உள்ள ஐங்குளங்களிடத்திலேயே ஆன்மாவுக்கு பட்டு செல்லுமாறு இந்த ஆணவம் ஒரு விபரீத எண்ணத்தை கொண்டிருக்கு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஆணவமான சித்து பொருள் இல்ல, ஒரு பேச்சுக்கு சொன்னா கொஞ்சம் புரியுங்கிறதுக்காக சொல்றேன். ஆணவமான ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இவன் அறிவை முந்தி மாதிரி நம்ம முழுமையா மறைக்க முடியாது, என்ன சிவபெருமானுடைய திருவருளால இவன் அறிவு கொஞ்சம் விளக்கம் பெற்றுட்டுது இல்லையா, மாயா கருவிகள் தத்துவங்கள் எல்லாம் பெற்று இந்த அறிவு விளக்கம் பெற்றுட்டுது. இப்ப நம்ம முந்தி மாதிரி இவன் அறிவை முழுமையா மூடி மறைக்க முடியாது, இந்த அறிவு மேற்கொண்டு இன்னும் விளங்காம இருப்பதற்கு விளங்கி விளங்கி நல்லா அந்த அறிவு விரிவடைந்து சிவத்தோடய அந்த அறிவு ஆன்மா சேர்ந்த சேர்ந்துட விடாம இந்த விளங்கிய அறிவை நாம என்ன செய்வோம், வீணாக்குவோம், என்ன செய்வோம், குளங்கள்லயே தள்ளுவோம் இந்த அறிவை. இதுவரை விளங்காத அறிவு இப்ப விளங்கி இருக்குன்னா அது எவ்வளவு விஷயம் இல்லையா. அப்ப அந்த விளக்கியவனை சார்வதல்லவா அந்த அறிவுக்கு பாதுகாப்பு சிறப்பு. அப்ப யார் அறிவை விளக்குனானோ அவனை சார்ந்து இந்த ஆன்மா உயிர்ந்து விட போல இருக்கிறதே, அப்ப நம்ம விட்டு இந்த ஆன்மா பிரிஞ்சு போயிருமே அப்படின்னு ஆன்மாவை நினைக்குது, நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருமே, நாம இந்த ஆன்மாவை விடக்கூடாது. அப்ப விளங்கிய அறிவு என்ன செய்வோம், மேற்கொண்டு இந்த அறிவு விருத்தி அடையாடாம இதை ஐக்குளங்களிலேயே தள்ளி அதிலேயே இருக்க வைப்போம் அப்படின்னு நினைக்கல. அது கூட நாம சேர்ந்திருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி எண்ணம் உண்டாகும் இல்லையா, நமக்கு வந்து ஐங்குள சார்புதான் உகந்தது, இதுக்கு மேல இன்பம் இல்லை அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுவது அதனுடைய சார்பினால் ஆணவத்தின் சார்பு தான் அப்படியாது. ஆகவே அந்த விடயங்களையே நம்மை நோக்கி நிற்குமாறு நிறுத்துகிறதே அதான் அதோடைய மகிழ்ச்சி. அப்போ அந்த விடயங்கள் உள்ள சூழல்ல அந்த அதோடைய சக்தி வலிமையா இருக்கும், ஆனா அந்த விடயங்கள் இல்லாத சூழல்ல அப்போ அந்த சக்தி அதிகமா வேலை செய்ய முடியாது. அப்போ உயிருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, அது நல்ல சிந்தனை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனா இந்த சூழலுக்கு வந்தும் என்ன செய்யணும், அந்த வாய்ப்பை விடாம வச்சுக்கணும் இறைவன் எதிர்பார்க்கிறார். இந்த சூழலுக்கு வந்தும் அந்த பிரமாமையை வேண்டி நின்றதுன்னா இறைவன் தடுக்க போறது இல்லையே, மிகவும் மகிழ்ந்து அந்த உயிர் என்ன செய்வார், வயது கூட பார்க்க போறது இல்ல, ரெண்டு ஆண்டுகளே ஆட்கொண்டார் நிகண்டார, மூன்று ஆண்டுகளே ஆட்கொண்டார் சம்பந்தர். இந்த தோன்றிய பிறகும் உலகத்துல தோன்றிய பிறகும் அந்த ஞானத்தோடய பிரமாமை ஞானத்தோடய இருந்ததுன்னா உடனே ஆட்கொள்ள போறார் அவர் இல்லையா. ஆனா இந்த சூழ்நிலை இல்லாததுனாலதான் அந்த ஞானம் இருந்தது, இந்த சூழலுக்கு வந்துட்டா இதுலதான் விருப்பம் வந்துருது அப்படின்னா இன்னும் அந்த ஆன்மா பக்குவப்படணும் என்று நோக்கிலே அவர் ஆட்கொள்கின்றார். ஆக இப்படி தாய்க்கும் குழந்தைக்கும் அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் என்று இப்படி இந்த பாச பெருங்கயிற்றால நேச பெருங்கயிற்றால உலக நேசம் உலக பாசம் என்ற பெருங்கயிற்றுல கட்டுண்டு இந்த ஆன்மாக்கள் மலர்படி செய்கின்றார். அதான் அந்த மாயை குணம், அனாதி இருந்தது ஆணவம், அதனால வெளிப்பட்ட இசை கண்மம், அதனால வந்த உறவுகள் சார்புகள்லாம் மாயை பாசம், இப்படி கட்டுண்டு வளர்க்க செய்கின்றார் என்ற அளவிலே பார்த்து போற்றியும் முடிக்கிறார். என்ற போற்றியும் முடிஞ்சு பாச பெருங்கயிற்றால் பன்னுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறிபூர்த்தி. பாலிக்கன்னா வளருதுன்னு பாலித்தான் வளருது, வளர்த்த பாலிக்க வளர்க்கும் பொருட்டு பாச பெருங்கயிற்றாலே கட்டப்பட்டு எல்லா உயிர்களையும் வளர்க்கும் பொருட்டு அந்த உயிர்களுக்கெல்லாம் நேசத்தை வைக்கின்றார். குழந்தையிடம் தாய் நேசத்தையும் தாயிடம் குழந்தை நேசத்தையும் சகோதர சகோதரியிடம் நேசத்தையும் வெளிப்படுத்துபவர் சிவபெருமான் தான். அதன் பின்னால் இப்படி அஞ்சவத்தை அடைந்து அதாவது பிரியாதியம் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் படங்களில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மேலான அவத்தைகளுக்கு அந்த உயிர் வந்து பேருறக்கம் உறக்கம் கனவு நனவு என்று வந்து அந்த நனவு நிலையிலே 35 கருவிகளும் தொழிற்பட ஆன்மாவானது அதுவரை இருந்த அந்த அறியாமை நீங்கி வினைக்கீடாக விடயங்களை அறியத்தக்க அளவிலே அதனுடைய அறிவானது விளக்கமுற்று இருக்கின்றது. அதனுடைய அறிவுக்கு துணையாக 4 வாக்குகளும் சேர்ந்துள்ளன என்று பார்த்தோம். இந்த நனவு நிலையில்தான் இங்க மனித உயிர்களை பற்றி தான் சொல்லி வருகின்றார். கருவி தோன்றி எப்படி பிறக்கும் என்றெல்லாம் சொன்னார். அப்போ அந்த இவ்வாறு நனவத்தை வந்து இருக்கின்ற அந்த மனித பிறவி எடுத்துள்ள உயிர்கள் அந்த நனவத்தில் தான் ஒவ்வொரு வேலையை செய்கின்றன, ஒவ்வொரு தொழிலை செய்கின்றன. எதற்கு என்றால் பசி தாகம் என்றெல்லாம் இருக்கின்றன. அவ்வப்போது அவை தீர்த்துக் கொள்ளப்பட வேண்டியவை. ஆகவே என்றும் மாறாமல் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த பசி தாகம் இவற்றை தீர்த்துக் கொள்வதற்கு இந்த நனவத்தை இருந்து கொண்டு ஆன்மாக்கள் தொழில்களை செய்கின்றன என்று இங்கே சொல்கின்றார். வேட்கை மிகவும் உண்டி பொருட்டால் ஒரு கால் அவியாது மண்டி எரியும் பெருந்தி மாற்றுவதற்கு சொன்னார். ஆகவே உணவானது வேட்கையை விளைவிப்பது, அதனுடைய சுவை நாளை 6 சுவைகள் அந்த சுவை பற்றி எல்லாம் கடப்பது மிக அறிவு. ஆகவே அந்த வேட்கையை விளைவித்திருக்கக்கூடிய அந்த சுவையானது கொஞ்சம் ஏதாவது நம்ம எதிர்பார்த்த சுவை இல்லாத உடனே சொல்லிடுவோம், அந்த சுவை குறையுது என்று சொல்லிவிடுவோம். ஆகவே அந்த சுவை பற்றி மிக்க அந்த உண்டியை உண்ணும் பொருட்டு அதை உண்டு அதன் மூலம் ஒரு நாளும் நீங்காமல் நம்மை பாட்டி கொண்டிருக்கின்ற அந்த பசியினை போக்கும் பொருட்டு என்ன செய்கின்றார்கள், இந்த நனவத்தையிலே இருக்கும் போது ஒவ்வொருவர் ஒவ்வொரு தொழில்களை செய்கின்றார்கள். திண்டிரல் சேர் வல்லார்கள் வல்ல வகையா தொழில் புரிதல். திண்டிரல் சேர் திறமிக்கவர்கள், அதான் திண்டிரல் சேர் என்றார். திண்ணிய வலிமை சேர்ந்த வல்லார்கள் வல்லவர்கள் வல்ல வகையா தொழில் புரிதல், நம்முடைய திறமையினாலே வல்லமையினாலே அவரவருக்கு ஏற்ற தொழில்களை புரிதல், எல்லாம் உடனே ஒருங்கி செய்து அந்த தொழில்கள் செய்வதற்கெல்லாம் சிவபெருமான் உடன் இருந்து அவர்களை செலுத்துகின்றார். ஒரு தொழிலே மிக மிக சாமர்த்தியமாக இருக்கின்றார் சொன்னால் அவர் முந்தைய விரைவிலே கூட அந்த தொழிலே அவர் பயிற்சி உள்ளவராக இருந்திருக்கக்கூடும். சிலர் தான் பெரிய சாதனையாளராக திகழ்கிறார். ஒரு தொழிலை பலர் செய்யலாம், ஆனால் அதுல சிலர் பெரிய சாதனையாளராக திகழ்கிறார். ஒருவைக்கண் நான்கற்ற கல்வி ஒருவருக்கு 70 ஏமா கொடுத்து என்பார். ஆகவே இந்த கல்வி கல்வி அறிவு அந்த தொழில் அறிவு இதெல்லாம் பிறவிதோடும் தொடர்ந்து வருவதனாலே அந்த மாதிரி சிறப்பாக திகழ்கின்றார்கள். பிறவிதோடும் இந்த பெருமான் கூட இருந்து அவர்களை அந்த தொழிலில் தொழிலுடைய தன்மைகளை எல்லாம் அறிவித்து அவர்களை செலுத்தி செலுத்தி எல்லாம் அவர்களே செய்வது போல காட்டிக்கொண்டு தான் வந்து மறைந்திருக்கின்றார். ஆக சேவகம் செய்பவர்கள் அவர்கள் பேரே வெளியே வராது. தாஜ்மஹால் யார் கட்டினா ஷாஜகான் கட்டினாகும். அங்கே அவருடைய ஆணைப்படி எத்தனை தொழில்நுட்ப நிபுணர்கள் அங்கே வந்து தங்களுடைய அறிவு திறனை எல்லாம் காட்டியிருப்பார்கள் காட்டியிருப்பார்கள். ஆனா அவர்கள் தான் அங்க சேவர்களாக தான் இருக்காங்க. எல்லாருக்கும் முதன்மையா இருக்கிற பெருமான் தன்னை இப்படி சேவர் மாதிரி காட்டிக்கொண்டு நான் இருக்கமே வந்து அங்க வெளிக்காட்டாமல் அந்தந்த ஆன்மாக்கள் அந்தந்த துறைகளிலே வல்லவர்களாக இருப்பது போல காட்டிக்கொண்டு இருக்கின்றார். பாருங்க எல்லாம் உடனே ஒருங்கிட்டேன். அப்போ தொழில் கலைஞர்கள் பாராட்டுகின்றார்கள், திண்டிரல் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல். எதுக்கு அவர்கள் தொழிலே அவர்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கும், ஆத்மார்த்தமான ஈடுபாடு இருக்கும், எல்லாம் தெரியுதான். எல்லாம் எதிர்க்குன்னா உண்டி பொருட்டால் ஒரு கால் அறியாது மண்டி எரியும் பெருந்தி மாற்றுவதற்கு தான், அந்த பசியை போக்குவதற்கு தான். அது எந்த தொழிலாளர்கள் எல்லாருக்கும் பொருந்துட்டாங்க. தொழில் திறமைகள் எல்லாம் இருக்கு வாஸ்தவம் தான், ஆனா எல்லாம் எதுக்குதான், அந்த பசியை போக்குவதற்கு தான். அதான் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாய் முடியும் என்று தாய்மார் சுவாமி சொல்லுவாங்க. யார் யாரும் என்னென்ன தொழிலாம செய்யலாம், எல்லாம் செய்யறாங்க, கடிதம் எழுதுறாங்க, சாப்பிடுறாங்க, உறங்குறாங்க. பெரிய விஷயம், ரொம்ப பழகு தமிழ் அற்புதமா சொல்லிவிட்டார். எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசி தீர உண்பதும் உறங்குவதுமாய் முடியும், அதாவது ஆன்மாவுடைய ஈடேற்றத்துக்கு இந்த வேலையும் செய்யாம அப்படியே வந்து உணவின் பொருட்டு தொழில் செய்து உண்டு உறங்கி வாழ்கின்றார்கள் சொல்லுவோம். அது மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, ஏன் பெரிய இந்த கடல் சூழ்ந்த உலகத்தையே பலருக்கும் பொதுவில் இல்லாமல் தான் மட்டும் ஆளக்கூடிய பெரிய வெற்றி வேந்தராக இருந்தாலும் சரி, அடுத்த வேளை உணவுக்கு இந்த வேளை வேட்டையாடி எதையாவது குடிச்சாதான் சாப்பிட முடியும் அப்படின்னு இருக்க எளிய வேடனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து 9 நாடிதான் உடுப்பவை 2 தான் என்று அருமையாக சொன்னார். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாடி உடுப்பவை 2. மேல மேலுடைய கீழுடை உடுப்பவை 2. 9 நாடி உடுப்பவை 2. திறவும் எல்லாம் ஓரக்குமே, மற்ற அனுபவங்களும் எல்லாம் ஒன்றுதான். ஐம்புலன்களை இன்னும் தரமாக அனுப்பிப்பார்கள் செல்வந்தர்கள் எளியவர்கள், அது அந்த தரம் இருக்காது, கொஞ்சம் தரம் குறைந்து அனுப்பிப்பார்கள். ஆனா அனுப்புவது 5 குலங்களை தான், பொருளே வேறுபாடு இல்லை. ஆகையினாலே அப்படி எவ்வளவு பெரிய சிந்தனை சங்க புலவர்கள் பாடிக்கின்றார், எவ்வளவு அற்புதமாக பாடிக்கின்றார். தமிழர்களுடைய சொத்து இதெல்லாம், குழந்தைகள் என்ன பாடமும் படிக்கலாம், என்ன தொழிலும் போகலாம், ஆனா இந்த மாதிரி நீதி நெறி கருத்துக்களை கூறக்கூடிய தமிழ் பாடங்களையாவது நம்முடைய பிள்ளைகள் தெரிந்து வைத்திருக்கின்றார்களா என்று நாம வந்து கவனிக்க வேண்டும். அவர்களை இந்த மாதிரி சிந்தனைகளை நெறிப்படுத்த வேண்டும், ரொம்ப அவசியம். அதுலாம் வந்தால்தான் அப்புறம் இங்க வர்றதுக்கு அது வாய்ப்பா இருக்கும். இதுகாலத்துல நேரம் இங்க வர்றதை விட அப்படி அப்படி வந்து வந்தா அடுத்தபடி அடுத்தபடின்னு வரும்போது இதை நன்றாக பிடித்துக் கொள்வார். அவ்வளவு அருமையாக சொல்லியிருக்கிறார், யாராக இருந்தாலும் 9 நாடி உருப்பவை 2. இவ்வளவு அருமையா சொல்லிருக்கார். அதெல்லாம் உள்வாங்கி கொண்டுதான் ஆசிரியரும் அற்புதமா சொல்லியிருக்கின்றார். உண்டி பொருட்கள் மண்டி எரியும் அந்த பெரும் தீ ஆகின்ற பசித்தீ மாற்றுவதற்கு தான் வல்லார்கள் வல்ல வகையா தொழில் புரிதல். அதற்கும் அவர் உடனுக்கு செலுத்தினால் அவர்கள் அந்த தொழிலை செய்ய வேண்டியிருக்கு. அம்மாவுக்கு பசியை ஏற்படுத்தினாலும் தானும் அதுக்கு பொறுப்பேற்றுகிறார், அந்த பசிக்கான தொழிலை செய்வதற்கும் உடன் இருந்து உபகாரம் செய்கின்றார். அப்படி செய்யும் பொழுது எல்லாம் இப்படி உள்ள இருந்து சுவாமி வந்து செய்வித்தாலும் ஆன்மா நான் ஒருவர் செய்வித்து செய்வதில்லை தானே செய்கின்றேன் என்ற உணர்வு தான் இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா ஆகாமிய வினைகளை இந்த ஆன்மா ஈட்டுகின்றது. அவை வருகின்ற பிறவிக்கு ஒரு பதிவா பதிவு போல அது சஞ்சிதமாக பதியப்படுகின்றன, அப்புறம் அது பிராரத்தமாக வருகின்றன. ஆக ஒவ்வொரு ஆன்மாவும் செய்த வினைகளை எல்லாம் பட்டோலை தீட்டி எழுதுகின்றார். செல்வானை இப்படி உயிர்கள் அந்தந்த தொழில்களிலே தத்தம் தொழில்களிலே சென்று கொண்டிருக்கும் போது வினைகளை ஈட்டுகின்றன. அப்படி ஈட்டும் போது அந்த முட்டாமல் செய்வினைக்கும் முச்செய்வினைக்கும் செலவு பட்டோலை தீட்டும் படி போற்றி, முட்டாமல் செய்வினைக்கும் இடையராது செய்யக்கூடிய இந்த ஆகாமியம், முச்செய்வினைக்கும் இந்த சஞ்சித வினைக்கும் செலவு செலவுக்கும் அதுலேயும் ஒரு உண்மை சேர்த்து செலவு செலவு என்பது இந்த பிராரதம், இந்த சஞ்சிதத்திலிருந்து அதாவது சேர்த்து வச்ச பணத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து செலவழிக்கிற மாதிரி அங்க ஈட்டி உள்ள சஞ்சீதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து ஒரு பிறவிக்கு கொடுக்கிறார் இல்லையா, அந்த செலவு அதனால அதை செலவு சொன்னார். அந்த செலவு என்பது பிராரதம், செலவுன்னு இருக்கு செலவுக்கும் அதையும் சேர்த்துக்கணும், செய்வினைக்கும் முச்செய்வினைக்கும் செலவுக்கும் இந்த எல்லாத்துக்கும் சஞ்சீதம் பிராரதம் ஆகாமியம் இன்ன வினை ஆகாமியமா செஞ்சது அது இப்படி சஞ்சீதமா இருக்குது. இப்படி ஒரு காலம் சேரும் போது அது அவர்களுக்கு ஊடாக காலத்தமாக சேரும் அப்படின்னு எல்லாத்தையும் குறித்து வைக்கின்றார். பட்டோலை இருந்து படி ஓட்டி என்று சொன்னார். எழுதும் கீழ் கணக்கு இன்னம்பர் இசனே என்று அப்பர் பெருமான் அப்படி செய்வார். இப்படி நடபவத்திலே தான் அன்மாக்கள் தத்தம் உணவு தேவையின் பொருட்டும் மற்ற அடிப்படை தேவைகளின் பொருட்டும் என்ன செய்கின்றன, ஒவ்வொரு தொழில் செய்கின்றன. அந்தந்த தொழில் அந்தந்த ஆன்மாக்கள் என்ன தொழிலே அவர்களுக்கு விருப்பம் வருகின்றதோ அந்த தொழில்களிலே அந்த ஆன்மாவை பயிற்றுவித்து வல்லவர்களாக ஆக்குகின்ற பெருமாள் ஆக்குகின்ற ஆகி அதன் மூலம் அந்த ஆன்மாக்கள் உணவு உடை இருப்பிடம் போன்ற தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகி அவை வாழ்கின்றன. அப்போது பல்வேறு வினைகள் செய்கின்றன. வினை என்பது எண்ணம் சொல் செயல் மூணுலையுமே வினைகள் இருக்கின்றன. ஏன்னா எண்ணுவதற்கும் திருவருளின் துணை வேண்டும், நான் சொல்வதற்கும் திருவருளின் துணை வேண்டும், செய்வதற்கும் திருவருளின் துணை வேண்டும். சொல்வின் துணையோடு தான் எண்ணுகின்றோம், சொல்கின்றோம், செய்கின்றோம். ஆனால் அந்த எண்ணங்கள் சொற்கள் செயல்கள்லாம் நாமவே செய்கின்றோம் என்ற கருத்தோடு எண்ணும் போது, சொல்லும் போது, செய்யும் போது அவையெல்லாம் வினையாகின்றன. எல்லாம் திருவருளாலே செய்கின்றோம் சொன்னால் அது வினையாவதில்லை, அது சிவபுண்ணியமாகின்றன. அதனாலதான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் வென்றாலும் வீழ்ந்தாலும் விழித்தாலும் இழைத்தாலும் மன்றாடும் மறப்பாலும் ஒரு காலம் மறவாமை குன்றாத உணர்வுடைய கொண்டலாம் குணம் மிக்கா என்று சொன்னார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு கணமும் வினை ஏறுவது கிடையாது, ஒவ்வொன்றுமே அவன் செய்வித்து செய்கின்றோம் என்ற கருத்திலே இருப்பார். இந்த நிலை எட்டுவது மிக அரிது. அந்த வழிவ நம்மை பொறுத்தவரை வழிபாட்டு நேரத்தில், வழிபாட்டுக்கென்று ஒதுக்கூடிய நேரத்தில் முழுமையாக நாம் வந்து சிந்தனையை அர்ப்பணித்து பழகினால் அது நமக்கு முன்னேற்றிவிடும் என்று சொல்கின்றார். அதுவே அரிது என்றுதான் பெரியவர்கள் சொல்கின்றார். சரணகமல ஆலயத்தை அரை நிமிட நேரமற்றில் தவமுறை தியானம் வைக்க அறியாத கடகத்தில மூடவர்கள் என்று பாடியிருக்கின்றார். ஆகவே இவர்கள் எந்த நேரமும் வழிபாட்டில் இருப்பவர்கள், பத்தாவது பணிவார்கள் என்று சொல்லியிருக்கார். எந்த நேரமும் அப்படி இருப்பவர்கள். அப்படி ஒரு நிலை வரும்போதுதான் மேற்கொண்டு வினையே இல்லை என்று சொல்லி அதான் வீடு பேற்றை நெருங்கிய நிலை, அந்த நிலைதான். ஆக அப்படி கீழ்கணக்கு எழுதியிருக்கிறார். நான் சொல்றாரு, இது மனித பிறவி எடுத்து வாழக்கூடிய ஆன்மாக்களுக்காக சொல்லிக் கொண்டு வருகிறாரே என்றால் அந்த ஆன்மாக்கள் தான் நூல் கற்றுக்குரியவை. அன்னாக்கள் பாருங்க, வழிபாடு செய்கின்றன பார்த்திருக்கிறோம். அரிதாக பிற பிற பிறவிகளில் உள்ள அன்னாக்களும் வந்து எறும்பு, ஈ, சிலந்தி இந்த மாதிரி விலங்குகள் எல்லாம் விலங்கு பிறவி எடுத்த அன்னாக்களும் வழிபாடு செய்திருக்கின்றன பார்த்திருக்கோம். ஆனா நூல் கற்றன என்று சொல்லி நம்ம பார்க்க முடியாது. அது வந்து மனித பிறவி உள்ள ஆன்மாக்கள் தான். அதுவே அதனால மனித பிறவி உள்ள ஆன்மாக்களுக்குமே குறிப்பு வராது. ஆனா சொல்லிட்டாரு தலைமை பற்றி மனித பிறவி உள்ள ஆன்மாக்களை பத்தி சொல்லிட்டு வரேன். ஆனா இந்த இப்படி உயிர்களை அஞ்சவத்தைப்படுத்துதல், நடவு நிலையில் வைத்து அந்த உயிர்களை ஒவ்வொரு தொழிலில் ஈடுபடுத்துதல், இதெல்லாம் மனித பிறவி உள்ள ஆன்மாக்களுக்கு நான் சொன்னாலும் மற்ற பிறவிகளுக்கு ஆன்மாக்களுக்கும் இப்படிதான் பண்றாரு. மற்ற பிறவி உள்ள ஆன்மாக்களும் அஞ்சவத்தைப்படுகின்றன, அவையும் நலன் நிலையில் இறைவன் செலுத்தத்தான் செயற்படுகின்றன என்பதை இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருந்தார். நட்டோங்கும் இந்நிலைமை மானிடருக்கே அன்றி எண்ணிலா மண்ணுயிர்க்கும் இந்த வழக்கேயாய். நட்டோங்கும் அதாவது நாட்டப்பட்டு விளங்குகின்ற, நட்டுவோங்கும்னா நாட்டப்பட்டு விளங்குகின்ற இந்நிலைமை, இவ்வாறு அஞ்சவத்தைப்பட்டு வாழ்ந்து வரும் நிலைமை மானிடருக்கே அன்றி, மனித பிறவி எடுத்து வாழும் உயிர்களுக்கு மட்டுமன்றி எண்ணிலா மண்ணுயிர்க்கும் எண்ணற்ற மற்ற எல்லா உயிர்களுக்குமே இந்த வழக்கையா இதே முறைமையாக தான் நடக்கிறது. உன்னுடைய நாள் நாள் வரையும் உடல் விரித்து, உன்னுடைய நாள் நாள் வரையும் உன்னுடைய என்பது நாள் நாள் வரையும் இருக்கு. நாள் நாள் வரையும் என்பதை நாள் வரை நாளின் நாள் வரை நாளின், முதல்ல சொன்ன நாள் வந்து ஆயுட்காலம், முதல்ல சொன்ன நாள் வந்து ஆயுட்காலம், அப்புறம் சொன்ன நாள் வரை அதை வரை நாளின்னு வச்சிருக்கான். வரைனா எல்லை, ஆயுட்கால எல்லையில் நாள் என்பது முதல்ல சொன்ன நாள் ஆயுட்காலம், அப்புறம் சொன்ன நாள் வரை என்பது வரை நாள் மாற்றி வச்சிருக்கு. அந்த எல்லையான சமயத்தில் ஆயுட்காலத்தில் எல்லை வருகின்ற சமயத்தில் அதுல முன்னுடைய சொல்லியிருக்கிறார். ஆயுட்காலம் எல்லாம் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்டது. பேரிட இன்பமோடு பிணி மூக்கு சாக்காடு என்னும் ஆறு முன் கருவில் பட்டது என்று சித்தியாக சொல்லியிருக்கிறார். நாம வந்து இவரவர்கள் சாதிப்பதாக தெரியும். ஆனா அவர்கள் இப்படி எல்லாம் வரணும் என்பது ஏற்கனவே விதிக்கப்பட்டது. அப்படின்னா அங்கதான் அப்ப அதை சிந்திச்சாதான் இறைவனுடைய முதன்மை நமக்கு தெரியும். அடைவதற்கு அவருடைய முயற்சி அங்க பயன்பட்டு இருக்கின்றது. எவ்வளவு முயன்றாலும் விதிக்கப்படாததை அடைய முடியாது, அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும் என்று சொல்வார்கள்.